வணக்கம் டாக்டர்.
வணக்கம் நடராஜ் மகளே, வணக்கம் நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இன்று இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய பல கேள்விகள் என்னுடைய மனத்திலிருந்து எழுகின்ற பொதுவான கேள்விகளாக இருக்கப் போகின்றன என்பதை வெளிப்படையாக உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், நிச்சயமாக இதுபோல சந்தேகங்கள் நிறைய நேயர்களுக்கு இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதில் பெரும்பாலான கேள்விகள் மிகவும் முட்டாள்தனமான கேட்கக்கூடாத கேள்விகளாக கூட இருக்கலாம். அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல வந்து நாங்கள் உணர்ந்தபடி குருவுக்கும் தெய்வத்துக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். சில சம்பிரதாயங்களிலே ஒரு மனிதனை வணங்குவது விலக்கி கூறப்பட்டிருக்கிறது. சில சம்பிரதாயங்களிலே வந்து, அதாவது வந்து சலமும் மலமும் சுமக்கின்ற ஒரு உடலுக்கு எப்படி ஒரு தெய்வத்துக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும், கொடுக்க முடியும் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இது கொஞ்சம் குழப்பமான ஒரு நிலைதான் எங்களை போன்ற ஆரம்பகால அல்லது இதை உணர தலைப்படுகின்றவர்களுக்கு ஏற்படுகிறது. இதை பற்றி கொஞ்சம் சரியான விளக்கம் தர முடியுமா?
அதாவது மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் வழிபடலாமா என்றது முதலாவது கேள்வி. இரண்டாவது, மனித உடம்பு எடுத்தவர்களை நாங்கள் கடவுளாக வழிபடலாமா என்றது ரெண்டு கேள்வி இருக்க நினைக்கிறேன். ஒன்று மனிதரை மனிதர் வழிபடுதல், இரண்டாவது மனிதரை கடவுளாக வழிபடுதல். இந்த ரெண்டு விதியம் இருக்கின்றது இல்லையா? முதலாவதாக இந்த ஒருவரை காணும் பொழுது அவருக்கு நாங்கள் வணக்கம் செலுத்துகின்றோம் இல்லையா? அந்த வணக்கம் செலுத்துகின்ற பொழுது நாங்கள் அந்த வணக்கத்தை யாருக்கு செலுத்துகின்றோம் என்று பார்க்க வேண்டும். உதாரணம் வணக்கம் அல்லது என்றால் நமஸ்காரம் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள். வணங்குதல் என்றால் வளைந்து வணங்குதல் என்றுதான் வரும். அது நமஸ்காரத்திலே வளைந்து வணங்குதல்ல இருந்து விழுந்து கும்பிடுதல்ல இருந்து எல்லாம் நமஸ்காரம். இந்த வணங்குதல்ல பல விதமான முறையிலே வணக்கங்கள் இருக்கின்றன. அஷ்டாங்க நமஸ்காரம் என்று ஆண்கள் உடம்பு முழுக்க நிலத்தில் தோய விழுந்து வணங்குவார்கள். அதை சாஷ்டாங்க நமஸ்காரம் என்று சொல்லுவார்கள். அஷ்டாங்கம் என்றால் எட்டு அங்கங்கள் நிலத்திலே படுவதாக விழுந்து வணங்குதல். அப்ப விழுந்து கும்பிடுகின்ற பொழுது எட்டு அங்கங்களிலே காதுகளும் ஒன்று. அதனால் தான் அந்த தலையை திருப்பி முதல் வலது காதை தொட வைத்து, நிலத்தை தொட வைத்து, பின்னர் இடது காலை தொட வைத்து நெட்டி அப்படி கும்பிடுவது வழக்கம். எட்டு அங்கங்கள் வழிபடுகின்றது ஒன்று. அடுத்ததாக பஞ்சாங்க நமஸ்காரம் என்ற ஐந்து உறுப்புகள் வழிபட வழிபடுவது. பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களின் செய்யலாம். எங்களுடைய பெரிய புராணத்திலேயே இருக்கின்றது. எத்தனையோ இடங்களிலே சுந்தரமூர்த்தி நாயனுடைய வரலாற்றிலே வருகின்றது. அஷ்டாங்கமாகவும் வணங்கி பஞ்சாங்கமாகவும் வணங்கினார்
என்று. எனக்குள்ளே ஏற்பட்ட ஒரு விருப்பம் காரணமாக அஷ்டாங்க நமஸ்காரத்தை விட பஞ்சாங்க நமஸ்காரம் எனக்கு மிகவும் பிடித்திருந்த காரணத்தினாலே அண்மை காலமாக அந்த வழிபாட்டு முறையை நான் கை கொண்டு வருகிறேன். ஆனால் எனக்கு சில வழியில கூச்சமாக இருப்பது,
எங்களுடைய பொதுவாக யாழ்ப்பாண மரபிலே பஞ்சாங்க நமஸ்காரம் என்பது பெண்கள் மட்டும்தான் மரபு இருக்கின்றது. ஆனால் ஆண்களும் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்யலாம். வட இந்திய மரபிலே இருக்கின்றது. சாய் சமைத்தி போன்ற கோயில்களுக்கு அல்லது வட இந்திய கோயில்களுக்கு போகின்ற பொழுது ஆண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்வதை பார்க்கலாம். நாங்களும் அங்கே போகின்ற பொழுது அப்படித்தான் வணங்குகின்றோம். மற்றது அடுத்ததாக குருமாரை மற்றது மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது கூட இட நெருக்கடியாக இருக்கின்ற நேரத்திலே பஞ்சாங்க நமஸ்காரம் தான். அஷ்டாங்க நமஸ்காரத்துக்கு நீண்ட இடம் வேணும். குறுகிய இடம் என்றால் பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய பொதுவாக இருக்கும். அது ஒன்று. அவை இந்த நமஸ்காரத்திலே வந்து அஷ்டாங்க நமஸ்காரம் பஞ்சாங்க நமஸ்காரம் எல்லாம் உண்டு. பெண்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் கிடையாது. ஏனென்று சொன்னால் பெண்களுக்கு தாய்மை வந்து மிக பெரியது. அது அது தெய்வத்தை விட பெரிய பேரு தாய்மை. அதனால் தான் பெண்களுக்கு பல காரியங்களிலிருந்து எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, விதிவிலக்கு. அதாவது பெண்கள் பிதிர்காரியமும் செய்ய தேவையில்லை. பிதிர்காரியங்கள் பெண்கள் செய்வதில்லை. பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை. பெண்களுக்கு சன்னியாசம் தேவையில்லை. பெண்களுக்கு நியமமான பூஜை விதிமுறைகள் கூட தேவையில்லை. விதிவிலக்கு இருக்கின்றது. ஆனபடினாலே ஏன் என்று கேட்டால் இந்த தாய்மை பேறு. இந்த தாய்மை பேற்றை உள்வாங்கி வெளியே தருகின்ற புறப்புறுப்பு, தாய்மையை தாங்குகின்ற அவர்களுடைய கருவு தாங்குகின்ற அந்த வயிறு, தாயாக இருந்து பிள்ளைக்கு பால் ஊட்டுகின்ற அந்த மார்பு முனைகள், இந்த மூன்று அங்கங்களும் என்னாலும் யாரையும் வணங்குவது இல்லை. அப்ப பஞ்சாங்க நமஸ்காரத்திலே புறப்பொறுப்பு வயிறு மார்பு நிலத்திலே படாது. அதான் பெண்களுக்குரிய நமஸ்காரம். ஏனென்றால் நீங்கள் யாரையும் வணங்கலாம், இறைவனாக கூட இருக்கலாம், அங்கே தாய்மை வணங்காது. அதான் அதனுடைய விளக்கம். இது வணக்கம் இருக்க. அடுத்ததாக ஒருவரை வணங்குகின்ற பொழுது நாங்கள் யாரை வணங்குகிறோம் என்றால் அவரை அல்ல, அவருக்கு உள்ளே ஆன்மாவுக்கு ஆன்மாவாய் இருக்கின்ற இறையைத்தான் நாங்கள் அங்கே வணங்குகின்றோம். அப்ப நாங்கள் ஒருவரை வணங்குகின்ற பொழுது இந்த வணக்கம் அவருக்கு அல்ல, அவர் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இறைக்குத்தான் இந்த வணக்கம் என்று நினைப்போடு வணங்கினால் நீங்கள் வணங்குகிற பொழுது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்படி இல்லாமல் அவருக்கு வணங்குறோம் என்று சொன்னால் அவருடைய பாவ புண்ணியங்கள், பாசிட்டிவ் நெகட்டிவ் எனர்ஜிஸ், நல்ல கர்மம் தீய கர்மம் எல்லாம் உங்களையும் பற்றி கொள்ளலாம். சும்மா போய் கண்டவைக்கும் கும்பிடு போடப்படாது.
அதாவது அனைவரும் இந்த குருவாக ஏற்றுக்கொண்டு பாதங்களை தொட்டு வணங்குதலை சில சம்பிரதாயங்கள் முற்றாக மறுதளிக்கின்றன. அதாவது வந்து மனிதன் இப்படிதான் குறிப்பிடுகின்றன, சலமும் மலமும் சுலமக்கக்கூடிய சாதாரணமான ஒரு மனிதனை நீங்கள் ஒரு தெய்வமாக கால் பணிந்து வணங்குதல் சரிதானா என்பதை இந்த இந்த இடத்துல நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
வணங்குகின்ற பொழுது எப்படி இது இந்த மனிதருக்கு என்று வணங்கினால் அது சரியல்ல. அவருடைய நல்லது கெட்டது பாவ புண்ணிய கர்மாக்கள் உங்களையும் பற்றி கொள்ளும். அவரைக்குள்ளே இருக்கிற இறைக்குத்தான் இந்த நினைவு வணக்கம் என்று நினைத்து வணங்கினால் அது வந்து உங்களுக்கு அந்த பாப புண்ணியங்கள் ஒட்டாது, அந்த தன்மை
இருக்கின்றது.
சொல்லுவார்கள் என்று கேட்டால் குரு என்று வருகின்ற பொழுது எல்லாவற்றுக்கும் குரு இருக்கின்றார். பிசிக்ஸுக்கு ஒரு குரு, மேத்துக்கு ஒரு குரு, நாட்டியத்துக்கு ஒரு குரு, நடனத்துக்கு ஒரு குரு. இந்த குருமாருக்கு எல்லாருக்குமே வணக்கம் உண்டு தானே, அது சம்பிரதாயம். நாட்டியத்திலே கூட குருவுக்கு வணக்கம் செய்துதான் நாங்கள் தொடங்குகின்றோம். அது அவர்களுக்கு கொடுக்குற சம்பிரதாயம். ரெண்டு விதமாக இந்த சம்பிரதாயம் போகின்றது. ஒன்று, அந்த குருவுக்கு அந்த வித்தியை தத்துவதற்கு செய்கின்ற
மரியாதை.
இரண்டாவது, அந்த குருவுக்குள்ளே இருக்கின்ற ஆன்மாவிலே ஆன்மாவுக்கு ஆன்மாவாக பரமாத்மாவாக இறைவன் இருக்கிறான், அவனுக்கு வணக்கம். மூன்றாவது, அந்த குரு பரம்பரை அவர் பரதம் என்றால் என்ன, இசை என்றால் என்ன, கணிதம் என்றால் என்றால் என்ன, பௌதிகம் என்றால் என்ன, யாரிடமிருந்து வந்தது, அவருடைய குரு, அவருடைய குரு, குருவுக்கு குரு என்று போனால் ஆதி குரு சிவன். பரதநாட்டியம் கூட சிவனிடமிருந்து வந்தது, வைத்திய சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, ஜோதிட சாஸ்திரம் சிவனிடமிருந்து வந்தது, இசை சிவனிடமிருந்து வந்தது, மிருதங்கம் சிவனிடமிருந்து வந்தது. இப்படி எல்லாவற்றுக்கும் ஆதி குருவான இருக்கிற அவனுக்கு வணக்கம். இது சாதாரண குருமாரை நாங்கள் வணங்குகின்ற பொழுது, யோகா படித்த போனால் என்ன, பூஜைகள் பண்ணன போனால் என்ன, அந்த குருமாருக்குரிய வணக்கம். அப்ப அவருக்குரிய மரியாதை, அவருக்குள்ளே எல்லாருக்கும் ஆன்மாவிற்குள் ஆன்மாவாக இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற 8 எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் தி காட் இருக்கிறது. பஞ்சபூதங்கள், சூரிய சந்திரர்கள், மற்றது ஆன்மாக்கள். எல்லா ஆன்மாக்களிலேயும் இறைவன் எப்பொழுதும் பிரியாதவனாக ஆன்மீத இருக்கின்றான், அந்த இறைவனுக்கு செலுத்துகின்ற வணக்கம். இரண்டாவதாக, இதுக்கு ஊடாக அந்த ஆதி குரு அவருக்கு செலுத்த, இந்த குரு லீனியேஜ் இருக்கு இல்லையா, பாரம்பரியத்துக்கு செலுத்துகின்ற வணக்கம் என்று வருகின்றது. இது சாதாரணமான குரு வணக்கம். இதைவிட ஞான குரு என்று ஒன்று இருக்கின்றது. இந்த ஞான குரு என்று சொன்னால் யார் என்று கேட்டால் இறைவனே ஞான குருவாக வருவார். இறைவனே ஞான குருவாக வருவார் என்றால் ஏதோ இறைவன் இங்கே மான் மலவோட வந்து எருதோட இறங்கி வருவார் என்று நினைக்கப்படாது. இறைவர் எப்படி வருவார் என்று கேட்டால் அதுக்கு சொல்லுகிறார்கள், இந்த இறைவனுக்கு ஆன்மாவை, குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய சரீரமாக எடுத்துக்கொண்டு வருவார். அப்பொழுது அவருக்கு இந்த சொரூபத்தை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இறைவன் குருவினுடைய ஆன்மாவை எடுத்துக்கொண்டு வருவதை சொல்லுவார்கள் சைதன்ய சொரூபம். இந்த சைதன்ய சொரூபத்திலே இறைவன் குருவினுடைய ஆன்மாவை தன்னுடைய உடலாக கொண்டு வந்து உமக்கு அருள் செய்கின்றான். அப்ப குருவுக்கு பர்சனல் பவர்ஸ் கிடையாது. குருவனுடைய பவர்ஸ் அல்லது மகிமை எல்லாம் இறைவனுடைய மகிமை தான்.
இறைவனே குருவாக வந்தார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்வது, அதுக்கு ஒரு நியமம் இருக்க வேண்டுமே.
மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் இல்லையா, என்ன சொல்லுகின்றார், கோகலி ஆண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. கோகலி என்ற திருப்பரந்துரையிலே குரு மணி, குரு மணி என்று சொன்னால் அந்த என்ன சொல்லுவார்கள், அந்த குரு மணி என்று சொன்னால் ஜெம் எமோங் த குரு என்று சொல்லுவோம் இல்லையா, இந்த ஜெம் எமோங் த குரு என்ற பொழுது அவர் வந்து நான் சொல்லுவேன் குரு சுப்ரீம், எல்லா குருக்களுக்குள்ளே இறைவன் குருவாக வந்தா குரு சுப்ரீம், அதுக்கு மேல குரு இல்ல, அதுக்கு பிறகு குரு பெறமாட்டார், அதுக்கு பிறகு வேற வித்தை அணிவதற்கு ஒன்றுமே இல்லை. பகவத்கீதையிலே கிருஷ்ணர் சொல்லுகின்றார், இந்த மகா ரகசியத்தை உனக்கு சொல்லுகின்றேன், இதை ஒருவன் அறிந்தவன் அவனுக்கு அறியத்தக்கது எதுவுமே இல்லை. அந்த மகாவித்தை, அதுக்கு பிறகு குருவும் இல்லை வித்தையும் இல்லை, அந்த கடைசி குரு ஞான குரு அந்த இறைவன். அதான் சொன்னார், அருவரன் ஒருவன் அவனியில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. இதுவும் மாணிக்கவாசகர்னு சொல்வார், அருவரன் ஒருவன் அவனி என்றது இந்த பூமி, இந்த பூமியிலே வந்து குருவரனாகி குருவாக வந்து அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே. அந்த இது கொடுக்க வேண்டும். அந்த குருவுக்குத்தான் சொன்னார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. யார் சொல்லுகிறார்? இது திருமந்திரத்தில் சொல்லுவார், குருவே சிவம் என கூறினன் நந்தி. குருவே சிவமென்பது அது குறித்து ஓரார், ஓரார் என்றால் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், குருவே சிவமாக நிற்பது என்பதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். குருவே சிவனுமாய் கோனுமாய் நிற்கும் குருவே உரை உணர்வற்றதோர் கோவே, குருதான் இறைவனாகவும் நிற்கும், குருவே உனக்கு வழிகாட்டுதலாகவும் நிற்கும், இந்த குருவும் சிவமும் ஒன்று என்பது அந்த நிலையிலே இந்த ஞான குரு, குரு சுப்ரீம் வரும் பொழுது வரும்.
பொதுவான வாழ்க்கை முறையிலே ஒருவரை குருவன் நினைத்துக் கொண்டோ அல்லது பெரியவர் நினைத்துக் கொண்டோ கால்களில் பணிந்து வணங்குவது என்பது சரியா?
சரி, நீங்கள் அவருக்கு வணங்கும் வணக்கம், அந்த முதல் வணக்கம் எங்கள் முருகனுக்கு என்று சொல்லுவோம் இல்லையா, அதுவே இந்த வணக்கம் எங்கள் இறைவனுக்கு என்ற அட்டிடியூடோடு என்ற பாவனையோடு நீங்கள் யாரையும் விழுந்து வணங்கலாம், அது சரி. இது மனிதருக்கு என்று நீங்கள் இவருக்கு செய்கின்ற வணக்கம் என்று சொன்னால் அது தவறு.
இல்ல, நேரடியாகவே நாங்கள் இறை மூர்த்தத்துக்கோ இல்லை என்றால் இறைவன் திருவுருவத்துக்கோ அப்படி வணங்கலாம் தானே, ஏன் ஒரு மனிதரை விழுந்து வணங்க வேண்டும் என்ற கேள்வியும் இருக்கிறது.
நேரடியாக
நாங்கள் வந்து ஒரு இறை மூர்த்தத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு செல்லுகின்றோம், அங்கே இருக்கின்ற இறை மூர்த்தத்தை பார்த்து வணங்கலாம், இல்லை என்றால் எங்களிடம் இருக்கக்கூடிய எங்கள் வீடுகள் இருக்கக்கூடிய அந்த இறை தரிசன படங்களை பார்த்து வணங்கலாம், இல்லை என்றால் இறைவனை இந்த இடத்திலே இருந்த இடத்திலே எங்கோ எல்லா இடமும் நிறைந்திருக்கிற இறைவனை வணங்கலாம். ஏன் ஒரு மனிதனை காலில் பணிந்து வணங்க வேண்டும் என்ற பழக்கம் வந்தது என்கிறது ஒரு குழப்பமான கேள்வியாக இருக்கிறது எனக்கு.
ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு வெளிப்படுவதென்றால் மனிதருக்கு ஊடாகத்தான் வெளிப்படுவான் இறைவன். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், நாங்கள் இருக்கின்ற உலகத்திலே நாங்கள் மும்மாசுக்களை மூன்று, தேர் ஆர் த்ரீ இம்பியூரிட்டிஸ் ஃபார் த சோல்ஸ் இன் அவர் வேர்ல்ட். எங்களோட உலகத்தில் இந்த உலகங்களில் இருக்கிற நாங்கள் சஞ்சரிக்கின்ற இந்த உலகங்களில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு மூன்று விதமான மாசுக்கள் அல்லது மலங்கள் உண்டு, ஆணவம் கண்மம் மாயை. இந்த மூன்று மலங்களுடைய ஆன்மாக்களுக்கு இறைவன் மானுட சட்டை தாங்கி வருவான், மானுட வடிவிலே தான் வருவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனபடியினாலே இந்த மானுட வடிவிலே இறைவன் வருவான். அதுதான் கிறிஸ்தவ வேதங்களில் சொன்னது, மானுடகுமாரனாக இறைவன் வருவார், மானுடகுமாரன் வருவார் என்று சொல்லுகின்றது இல்லையா. அந்த மானுட வடிவத்திலே இறைவன் வருவதனால வணங்கத்தானே வேண்டும். மானுடராக வருவதை வணங்க மாட்டேன் என்று சொல்ல முடியாது இல்லையா. மற்றது வணங்குவது எப்பொழுது நல்ல செயல். நீங்கள் பெற்றோரை வணங்குகிறீர்கள், குருவை வணங்குகிறீர்கள், பணிவை வளர்த்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் வணங்குகின்ற பொழுது நீங்கள் பெற்றோரை வணங்கினாலும் சரி, குருவை வணங்கினாலும் சரி, பெரியவரை வணங்கினாலும் சரி, இவர்கள் பேரிலே இருக்கின்றவர்கள் சிலவேளை பாவிகளாக கூட இருக்கலாம், அவர்களை கூட வணங்கலாம், வணங்கினாலும் சரி, இந்த வணக்கம் நீங்கள் செய்கின்ற பொழுது இது இறைவனுக்கு என்று நினைத்து செய்தால், இறை வடிவத்தில் இருக்கின்ற இவர்களுக்கு நினைத்து செய்தால் எல்லா பாவங்களும் நீங்கள் விழுந்து வணங்குகின்ற பொழுது விழும், நீங்கள் எழும்புகின்ற பொழுது விழாது. இது உங்களுடைய பாவ சம்ஸ்காரத்துக்கு ஒரு வழி, பாவங்களை போக்குகின்ற ஒரு வழி. ஆனால் அதற்காக அவருக்கும் இவருக்கும் புகழ்வாடி வணங்கினால் அவருடைய கர்மா உங்களை பற்றி கொள்ளும். அதான் நாம் சுந்தரமூர்த்தி நாராயணா சொல்லுவார், தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் சொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே, பொய்மையாளரை பாடாதே, எந்த புகழூர் பாடுமின் புலவீர்கள். சும்மா தேவையில்லாமல் அவருக்கு மாலை போடுறது, இவருக்கு பட்டம் கொடுக்கறது, அவருக்கு வணக்கம் சொல்றது, இவருக்கு வாழ்விடிக்கிறது, அவருக்கு குடபிடிக்கிறது, இது எல்லாம் நாங்கள் நாளான வாழ்விலே செய்கின்றோம் உண்டு. அதை விடுத்து இந்த இறைவனுக்கு அல்லது இறைவன் மற்றவர்களை வணங்குகின்ற பொழுது இது இறைவனுக்காய் வணங்குகின்றோம் என்று நினைத்து சொன்னால் அது இறைவனுக்கே அது செய்கிறோம். அதான் சொன்னார், பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். சுந்தரமூர்த்தி நாயனார் பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன். பொய்யடிமை என்றால் என்ன, மெய்யடிமை என்றால் என்ன? பொய்யடிமை என்றால் இப்படித்தான் எல்லாரையும் வச்சு பொச்சாப்பு, அவருக்கு ஏற்றவாறு சொல்றது, இவருக்கு ஏற்றவாறு சொல்றது. எங்கள் சபைகளிலே வந்து இவற்றை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நானே இதை அனுபவமாக பார்க்கறது என்று கேட்டால், நீ போனால் அவர்கள் அந்த சமூக அந்தஸ்து பதவி மற்ற அந்த நிலையை வைத்துக் கொண்டு எங்களுடைய ஆலயங்களிலே சமய சபைகளிலே மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கின்ற ஒரு கேவலமான மரபு புரையோடி போய் இருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆலய நடத்துபவர்கள், ஆலய தர்மகர்த்தாக்கள், இந்து மத சபைகளை நடத்துபவர்கள் அதை நிச்சயமாக களைய வேண்டும். ஆண்டவன் சந்நிதிக்கு வந்தால் அவர் இவர் என்று ஒருவரையும் கூப்பிட்டு முன்னுக்கு வைக்கிறது, இவருக்கு மாலை போடுறது, அவரை புகழ்ந்து போடுவது, இது இது வெறும் மானுட பூஜை.
எனக்கு
அந்த விதத்தை தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் இதை சொல்வது தேவராஜ் உடையது பூதபலி என்று. அந்த கோயிலே திருவிழாக்கள் செய்கின்ற பொழுது சூதபலி பலியிட்டு பூதபலி கொடுக்கிற ரங்கனம் பூதபலி நடக்கிறது சொல்றது. நான் ஆக்களை கூப்பிட்டு ஆனால் இவற்றை நன்றாக குறைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கே சில வேளை மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தால் கூப்பிடுவார்கள், முன்னுக்கு வாங்க, நாங்கள் ஒன்றும் பெரிய ஆக்கள் என்று இல்லை, எங்களை விட பெரியவர்கள் இருக்கின்றார்கள். மற்றது எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், நன்றாக பாடுபவர்கள் இருக்கின்றார்கள், பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அவர் அவர்களுக்கு அவர்களுக்குரிய மரியாதையை கௌரவத்தை குறித்து மனுஷனை மனுஷனாக மதிக்க பழக வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் எமது கிறிஸ்தவ சகோதரர்களிடமிருந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதுல வந்து இந்த இழிவுகள் இந்த கேவலங்க எங்கள் சபைகளிலே ஆலயங்களிடம் இருக்கின்றன. அவர் திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களிடம் இருந்து அதை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சமயத்தில் சொல்லிய பொய்யடிமை இல்லாத புலவர்க்கும் அடியேன் என்று சுந்தரர் சொல்லி இருக்கின்றார். மற்றது தருகிலா சார்வினன் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே என்று சுந்தரர் சொல்லி இருக்கின்றார். ஆனபடினாலே இந்த மானிடர்களை ஏற்றி வழிபடுகின்ற அந்த வழிபாட்டு தன்மை இழிவுக்குரியது. அதே நேரம் குருவை வழிபடுகின்ற தன்மை, குருவை சிவமாக பாவித்து வழிபடுகின்ற தன்மை, பெற்றோரை வழிபடுகின்ற தன்மை, ஆதி குருவுக்கு வணக்கம் செலுத்துகின்ற தன்மை, மனிதரை மனிதன் வழிபடுகின்ற பொழுது இவரை அல்ல இவர்களிடம் ஆன்மாவுக்கு, நான் உங்களை பார்த்து நடராஜ்மார் இப்படி நல்ல ஒரு வானொலி வைத்திருக்கிறேன், நல்ல செய்வதை உங்களுக்கு வணக்கம் செய்கின்றேன் என்றால் நடராஜ்மாருக்கு உள்ளே இருந்து நடத்துகின்ற அந்த இறைவனுக்குத்தான் அந்த வணக்கம். அப்ப உங்களை வணங்குகின்ற பொழுது இறைவனை வணங்குகின்ற தன்மை தான் எனக்கு வரும். இல்லை இவர் வானொலி வைத்திருக்கின்றார், இவரை நான் கையுக்குள்ள போட்டு வச்சிருக்க வேணும், எனக்கு ஒரு செய்வார் என்று நினைத்தால் அது வேறு விதமான அந்த இரண்டாவது விதமான வணக்கம் தான் கண்டத்தனத்துக்குரியது. அது அட்டிடியூட் தான் அந்த மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். அது என்னென்று கேட்டால் சொல்லுவார்கள், மன்மதன் இருந்தான், மன்மதன் இறைவனுக்கு மலரம்பு தான் போட்டான், ஆனால் எரிக்கப்பட்டான். அட்டிடியூட் இஸ் டிஃபரெண்ட். சாக்கிய நாயனார் 65 நாயனார்கள் ஒருவர்,
கல்லால்
அவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர், பௌத்த துறவியாக இருந்தவர், இறை அன்பிலே முதிர்ந்து கல்லைத்தான் எறிந்தார், ஆனால் அவர் நாயனார்கள் ஒருவராக மதிக்கப்படுகின்றார். ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவை கட்டி அணைத்து முத்தந்தான் கொடுத்தான், ஆனால் அவன் கொடுத்த முத்தம் அன்பின் வெளிப்பாடா? அது காட்டி கொடுக்கின்ற முத்தம். ஆனபடினாலே இந்த வழிபாடுகள் முக்கியமல்ல, வழிபாட்டுக்கு உள்ளே நீங்கள் என்ன அட்டிடியூட் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய வழிபாடு ஜூதாசனுடைய முத்தம் போல இருக்கலாம், மன்மதனுடைய மலரம்பு போலவும் இருக்கலாம், சாக்கியனாருடைய கல்லு போலவும்
இருக்கலாம்.
அதான் இந்த உள்ளுக்கு இருக்கிற அட்டிடியூட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ்.
நீங்க சொன்னபோது இந்த மனிதர்களுக்கு கொடுக்கின்ற மரியாதை என்று சொன்னபோது எனக்கு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் எப்பொழுதும் என்னை பண்படுத்துகிற சம்பவமாக இருக்கிறது. அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். துர்கேஸ்வரம் ஆலயத்திலே ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது லிபரல் பார்ட்டி வந்த லிபரல் கட்சி ஆட்சியில் இருக்கிற காலம், உதவி பிரதமர் ஜோன் மேன்லி அவர்கள், நானும் எனது இரண்டு மூன்று நண்பர்களும் அவரை அழைத்துக் கொண்டு துர்கேஸ்வரம் போவதாக ஒரு நேர அட்டவணை இருந்தது. அப்பொழுது அம்பாளுக்குரிய பூஜை நேரம் குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் ஐயா. நாங்கள் அரை மணி நேரம் பிந்தி போய்விட்டோம். அவர் வந்து ஒட்டவாலிருந்து ஃப்ளை பண்ணி வர்றதுக்கு லேட் ஆச்சு. அப்போ வாசலுக்கு வந்து விட்டார், ஜனம் நிரம்பி வழிகிறது. அப்போ ஐயா கூப்பிட்டு சொல்லப்படுது, இப்படி பிரைம் மினிஸ்டர் டிப்டி பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார்னு சொல்லி ஐயா சொன்னார், அம்பாளுக்கு பூஜை நடக்குது, அவரை வெளியில் நிற்க சொல்லுங்க, பூஜை முடிஞ்ச அப்புறம் உள்ள கூப்பிடுறாங்க. ஐ ரியலி சல்யூட் டு ஹிம் பிகாஸ் அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய அந்த பூஜையை எவ்வளவு பக்குவமாக அவர் செய்கிறார் என்பது நான்
அந்த அத்தாரிட்டி
இந்த அத்தாரிட்டி வெரி நைஸ் எனக்கு மிக பிடித்த ஒரு செயலாக அது இருந்தது.
இதே விளக்கம் முன்னர் நடந்தது யாழ்ப்பாணத்திலே ஸ்ரீமாவ பண்டாரநாயக்க அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது, இரண்டாவது முறையாக பிரதமராக இருந்தபோது 70களிலே அவர் வரையறுகின்றார். அப்பொழுது விவசாயத்துக்கு அவர் நிறைய உதவி செய்வதனால விவசாயிகள் எல்லாரும் பல பேர் வரவேற்று சமயம் அவரும் அப்படி நேர பிந்தி விட்டது. நல்லூர் கோவிலுக்கு வந்தார், கோவில் நட சாத்தி விட்டார்கள். அப்ப அவர் வந்து கோயில் திறந்திருந்தது, நடை எல்லாம் சாத்தியாச்சு. வந்த பிறகு அவர் அங்கே தெரியும் தான், அப்போது நல்லூர்லயே கிணறு இருந்தது, தண்ணீர் எடுத்து கால் கழுவி உள்ளுக்கு போய் சுத்தி வண்டார தவிர அவரை கண்டு ஸ்பெஷலாக அங்க பூஜையோ வழிபாடோ இல்லை. அந்த மரபு இருக்கின்றது. சங்கராச்சாரியாரை காணுவதற்கு இந்திரா காந்தி வந்திருந்தார், காண முடியவில்லை. ஒரு முறை வந்து காத்திருந்தார், அவருடைய தனிப்பட்ட ஆராதனைகள் இருந்தது, காண முடியவில்லை. அடுத்து ஆச்சாரம் இருக்கின்றது. அந்த மரபிலே ரெண்டு விதமான ஆச்சாரங்கள், ஒன்று வந்து ஒரு அது பாரம்பரியத்தின்படி இந்திரா காந்தி வந்து நாட்டு பிரதமராக இருந்தாலும் விதவை பெண், அதுவும் பிராமண பெண், ஜவஹர்லால் நேரு பரம்பரை பிராமண விதவை பெண். வைதவியத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்றால் வைதவிய கோலம் வேண்டும், விதவை கோலம் வேண்டும். இந்த விதவை கோலம் என்றால் வெள்ளை ஆடை, கரை இல்லாத வெள்ளை ஆடை, தலை மலித்திருக்க வேண்டும். அதுல அந்த சம்பிரதாயங்கள் பின்பற்றபடியினாலே அம்மடத்தில் உள்ளவர்கள் அவர்களை அவர்களுக்கு தரிசனம் நேரடியாக கொடுக்க மாட்டார்கள். இப்ப திருப்பி ரெண்டாவது முறை ஒரு அரேஞ்ச் விசிட் ஒன்று நடந்தது. ரெண்டாவது அரேஞ்ச் விசிட் வந்திருந்த பொழுது சங்கராச்சாரிய சுவாமிகள் அந்த காஞ்சியிலே இருக்கின்றார். ஒரு கிணறு இருக்கின்றது, கிணத்துல இந்த பக்கம் அவர் இருக்கின்றார், அந்த பக்கம் அவர் இருக்கின்றார். இருந்த ஒரு கதை கிடையாது, அந்த தரிசனம் மட்டும்தான் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் யாரையும் அந்த சன்னியாசியாக இருந்தாலும் நீர்நிலைகளுக்கு போகும் பொழுது தண்ணி குடிக்கவோ மற்றது தங்களுடைய குடியிருக்க போகும் பொழுது அங்கே யாரும் வரலாம் தானே. ஆன முடினாலும் இந்த கிணத்தடியில இந்திரா காந்தியை வைத்து பார்த்த மரபு இது இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாற்றிலையும் வருகின்றது. அவர் ஒரு இடத்திலே போகின்ற பொழுது ஒரு இடத்திலே தண்ணி கேட்கின்றார் ஒரு பெண்ணை. அவர் சொல்றால் நானும் மக்கள் தண்ணி தருவதா என்று சொல்லி கேட்க, இல்லை தா என்று கேட்டு பருகிறார். அவர் உள்ளுக்கு போய் சொல்லுகிறாள், ஊரில் போய் ஒரு பெரிய அற்புதமானவர் வந்திருக்கின்றார் என்று. அதே மரபு, இந்த மரபு பொது. அதே மாதிரியாக சங்கராச்சாரியாரும் தண்ணி கிணத்தடியில இருந்து அந்த இந்திரா காந்திக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. இது அந்த மரபு வழி.
இந்த இன்னொரு கேள்வியிடம் இருக்கிறது, அதாவது வந்து பொதுவாக வந்து இந்த சமய வழக்கங்களில் அது நான் பார்க்கிறேன், கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது சைவத்திலும் இருக்கிறது, வேறு இடங்களில் நான் பெரிதாக பார்க்கவில்லை. ஒரு சமயத்திலே பெரிய ஆச்சாரியாராக இருந்தால் அவருக்கான ஆடை அணிகலன் அலங்காரங்கள் இருக்கின்றன. இந்த சமயம் என்பது இறைவனோடு சம்பந்தப்பட்டதுதானே, ஏன் அப்படியான ஒரு குறிப்பிட்ட அவர் இவர் இப்போ கார்டனலாக இருந்தால் ஒரு தொப்பி வைக்க வேணும், எங்களோட ஐயர் வந்து குருக்களாக இருந்தால் அவருக்கு ஒரு உடுப்பு, இன்னொரு இருந்தால் இன்னொரு பச்சை துண்டு அதிகமாக, இல்லைன்னா இன்னொரு ஒரு மாலை அதிகமாக, இப்படியான அலங்காரங்கள் இல்லாமல் சாதாரணமாக இறை தொண்டு செய்ய முடியாதா? ஏன் அந்த அலங்காரங்களுக்குள்ள ஒரு டெசிக்னேஷன் வைக்கணும்? ஏன் அப்படி ஒரு உடுப்பை போட்டு பயப்படுத்தணும் என்றதான் எனக்கு டிரெக்டான கேள்வி.
நல்லவர்கள், என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு அனுபவம் சொல்லுகின்றேன். இங்கே என்னுடைய குருநாதரை நான் சந்தித்தேன், 2006 சந்தித்து இங்கே சந்தித்ததிலிருந்து அவர் தான் என்னை ஆட்கொண்டு அவர் தான் முதன் முதல் சொன்னார், இதை போய் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அவரை கேட்டேன், நான்களே தடுமாறிக்கொண்டிருந்த விஷயம் எந்த முகத்துடன் எந்த மூஞ்சனும் எழுந்து நின்று மற்றாக்களுக்கு சொல்றேன். அவர் சொன்னார், நீ மற்றவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது நீ உனக்கே மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுகின்றாய் என்று நினை. யூ ஆர் டெல்லிங் அதர்ஸ், யூ ஆர் ரீஇன்ஃபோர்சிங் டு யுவர் செல்ஃப் என்று சொன்னார். அந்த பெருமானை நான் பிறகு இந்தியாவிலே போகின்ற பொழுது போய் சந்திக்கின்றேன். நான் அங்கே சிதம்பரத்திலே அவர் இருக்கின்றார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பேராசிரியராக இன்றைக்கு 80 கடந்து அவர் இருக்கின்றார். அப்போ அவரை நான் சந்திக்க போனான்ற அங்கே டெலிஃபோன் தொலைபேசிகள் அழைத்த பொழுது அவர் சொன்னார், இன்றைக்கு ஒரு புத்தக வெளியீடு, மருத்துவ புத்தகம் ஒன்று வெளியிடுகிறார் சென்னையிலே, நான் அங்கே நிற்கின்றேன், நீ அங்கே நின்று கொள், நாளைக்கு வந்து விடுவேன் என்று. நான் சிதம்பரத்திலே தங்கியிருந்து கோயில் தரிசனம் எல்லாம் பண்ணி அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் இவரை பார்ப்பதற்கெண்டே போகின்றேன். போகின்ற பொழுது வளமையாக கழுத்திலே ஒரு ருத்ராட்ச மாலை இருந்தது, ஆனால் ஒரு கருப்பு டிஷர்ட் போட்டிருக்கின்றேன், ஒரு டெனிம் கருப்பு டெனிம் ட்ரௌசர் ஒன்று போட்டுக்கொண்டு அப்படிதான் போனேன். அன்றைக்கு கோயில் வழிபாடு முடித்து விட்டேன், இவரிடம் வல்லனை போகணும் என்று போயிட்டேன். உடனே அவர் என்னை அழைத்து கொண்டு சென்று உமா என்னென்ன இடங்கள் பார்த்தது என்று கேட்டார். நான் பார்க்க வேண்டிய இடமெல்லாம் பார்த்துட்டேன் என்று சொல்லி போட்டு உமாபதி சிவாச்சாரியாருடைய கோயிலுக்கு என்னை அழைத்து சென்றார். அங்கே தியானத்தில் அமர்த்த வைத்து அழைத்து கொண்டு வந்தார். வீட்டையெல்லாம் வந்து நன்றாக கதைத்து உணவு தந்தெல்லாம் இருந்து போட்டு என்னுடைய கருத்த டிஷர்ட் இருந்தது இல்லையா, அதை தொட்டு சொன்னார், இது ஆன்மீகத்துக்குரிய உடை இல்லை.
ஆன்மீகத்துக்கு உரிய உடை இல்லை என்று அவ்வளவுதான் அவர் சொன்னது. அப்போ அந்த வார்த்தை என்னகிட்ட ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு என்று வருகின்றது இல்லையா?
ஓகே,
ஆன்மீகத்துக்கு ஒரு உடை உண்டு. அப்ப இது என்னென்று கேட்டால், அதுக்கு முதல் நானும் பேசுகின்ற பொழுது அந்த உடையிலே அவ்வளவு கவனம் செலுத்துவது முக்கிய கவனம், டை கட்டி கூட போய் பேசலாம், பேச வேண்டும் என்று கூட நினைத்திருக்கின்றேன். என்றால் எல்லாரும் வேட்டி கட்டித்தான் பேச வேண்டாம், டை கட்டி பேசுவது இருக்க மாட்டார்களா? ஏன்னா அவ்வளவு எல்லாரும் பழமவாதிகள் தான் இவர்களா என்ற இது வந்துவிடும் இல்லையா? ஆனால் அவர் சொன்ன பிறகுதான் அந்த உடையை நான் எடுத்துக்கொண்டது. ஆன்மீகத்துக்கு போகின்ற பொழுது ஆன்மீகத்துக்கென்று ஒரு உடை வைத்திருக்கின்ற வளமை வைத்திருக்கின்றது. அது இங்கே வந்திருந்த பொழுது பார்த்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். பிறகு அந்த உடை இருக்கின்றது, அதனால் அந்த வேடம் என்று சொல்லுவார்கள். அதாவது உடை ஆளாகி விடாது. சில யூனிஃபார்ம் போட்டால் யூ வில் கெட் இன் டு தட் மூட் என்று சொல்லுவார்கள் இல்லையா?
ஓகே,
யூ வில் கெட் இன் டு தட் மூட். மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டால் மிலிட்ரி குணம் வருவது இல்லையா? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டால் போலீஸ் குணம் வருது இல்லையா? ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டோன்னே படிக்கிற குணம் வருது இல்லையா? அதே மாதிரி இந்த யூனிஃபார்முக்குள்ளே போனால் அந்த இது வரும். அதான் அந்த இது, இந்த வேஷத்துக்கு நல்ல முக்கியமான இது உண்டு. சொல்ல திரு சிவஞான போதம் வந்து 12 சூத்திரங்கள். உலகம் முழுக்க இப்படி சமய உண்மைகள் பல விதமாக பேசப்படுகின்றன, எங்களுக்கு தெரியும். இப்படி எல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கும் பொழுது திருநந்தி தேவர் வந்து எங்களை ஆன்ம வர்க்க எங்களுக்கெல்லாம் ஒரு பிரதிநிதியாக இறைவனிடம் கேட்டார். இறைவனே அந்த உண்மையான செய்தியை மெய்யை சொல்லுமென்று, மெய்யை சொல்லுமென்ற இறைவன் அவருக்கு 12 சிவஞான போத சூத்திரங்களை சொன்னார். ரௌரவ ஆகமத்தில் இருக்கின்ற சூத்திரங்களை சொன்னார். அந்த 12 சூத்திரங்களும் நந்திநாதர் மூலமாக எங்களுக்கு வந்தது. அவர் வந்து அதை சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சத்தியஞான 4 பேருக்கு சொல்ல, பிறகு சத்தியஞான சனத்குமார் சத்தியஞான தரிசனிகளுக்கு சொல்ல, சத்தியஞான தரிசினி பரஞ்சோதிக்கு சொல்ல, பரஞ்சோதி மெய்கண்டாருக்கு சொல்லி அந்த வழியாக வந்தது தான் இந்த மெய் சிவஞான போது மெய் இந்த நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கின்ற உண்மைகள் எல்லாம். அதில் 12 சூத்திரத்தில் வருகின்றது, மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணன தொழுமே. வேடம் மாலர நேயம் மலிந்தவர் வேடம், குற்றமில்லாத நேயம், அதாவது வேஷம் போடுகின்றவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர் என்றுதானே சொன்னார். பொய்யடிமை இல்லாத புலவர் என்ற மாதிரி மாலர நேயம் குற்றம் இல்லாத பக்தி உடையவர்களுடைய திருவேடம், அந்த வேஷம், அதாவது அவருடைய உருத்திராட்சம், அவருடைய ஜடாமுடி, அவருடைய திருநீறு, இந்த வேஷங்களும் ஆலயமும், இந்த ஆலயங்களும் அரணன்றே நினைத்து இறைவனன்றே நினைத்து வழிபடுவார்கள். ஆறு ஜீவன் முத்தர்கள் அம்மலங்களி அன்பருடு மரி என்று சொல்கிறார். மலங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுதே இந்த மலங்கள் எல்லாத்தையும் கழுவி ஜீவன்முத்தரான ஜீவன்முத்தர்கள் ஏதோ உலகத்தை விட்டுட்டு போய் ஓடி போயிருப்பினும் என்று இல்லை, அவர்கள் மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணன தொழுமே. இந்த குற்றமற்ற நேயமுள்ள அன்பர்கள் அடியார்களுடைய வேடத்தையும் ஆலயங்களையும் சிவனன்றே நினைத்து தொழுமே, தொழு என்று சொல்லவில்லை, தொழுமே என்றால் அவர்களுடைய டிஸ்கிரிப்ஷன், இட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ்
என்றால்
பிரிஸ்கிரிப்டிஷன் ஃபார் அஸ், அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார் ஜீவன் முக்தாஸ், அவைக்கு அது டிஸ்கிரிப்ஷன் என்றால் எங்களுக்கு அது பிரிஸ்கிரிப்ஷன்,
ரைட்,
சோ இட் இஸ் பிரிஸ்கிரைப்ட்.
வெரி குட்.
அந்த வழக்கம்
ஆலயங்களில் வந்து சில வழி நாங்கள் சுற்றி வருகின்ற போது எங்களை தெரிந்தவர்கள், எங்கள் மீது அன்பு கொண்டவர்கள் ஆலய வழிபாட்டிலே நாங்கள் இருக்கின்ற போது எங்களையும் பார்த்து ஒரு முறை கும்பிட்டு விட்டு போவார்கள். எனக்கு மிகுந்த மனம் திக்கணும் உடனே, என்ன ஆலயத்திலே நான் வணங்கிக் கொண்டிருக்கின்றேன், அவர்கள் என் மீது அன்பு காட்சிகிறார்கள், அவர்கள் செய்கிற காரணத்தாலே நானும் திருப்பி செய்ய வேண்டி இருக்கிறது என்பது ஒன்று. அந்த அன்புக்கு நன்றி சொன்னாலும் கூட ஆலயங்களுக்குள்ளே போன உடனே அந்தணர்களை விழுந்து வணங்குகின்ற, அந்தணர்களை கண்டவுடனே விழுந்து வணங்குகின்ற சம்பிரதாயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நான் கூட அதை முன்னர் செய்திருக்கிறேன். ஆனால் அதுவும் எனக்கு கொஞ்சம் மனதுக்கு சங்கடமாக இருக்கக்கூடிய விடயங்களாக இருந்திருக்கின்றன. இதற்குரிய சரியான விளக்கம் என்ன டாக்டர்?
ரெண்டு இருக்கின்றது. ஆலயத்திலே வேறு ஒருவரையும் குருவை கூட வணங்கப்படாது,
மிக தெளிவானது.
அதே மாதிரி அரசவையிலேயும் குருவை வணங்கப்படாது, அரச அவையிலே குருவை வணங்கப்படாது. என்ன ரெண்டு விஷயம், அரசவையிலே அரசன் இருக்கிறான், அரசன் யாராக இருக்கின்றான், இறைவனுடைய பிரதிநிதியாக அரசன் இருக்கின்றான். கோ அவர் இருக்கின்ற சபையிலே குருவுக்கு கூட வணக்கம் இல்லை, குரு இறந்திருந்தாலும் கூட அது இருக்கின்றது. இரண்டாவது, அது இறைவனுடைய பிரதிநிதியா இல்லாமல் சாதாரண மனுஷராக இருந்தாலும் கூட அவர் கேட்க இவரை வணங்கினால் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஞானபடியாகவும் இருக்கலாம், அது இல்லை, அது இருக்கின்றது. அப்ப இந்த இடங்களிலே குருவுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது என்ற கருத்தெல்லாம் இருக்கின்றது எங்களுக்கு.